இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, புறமுதுகு காட்டி ஓடுகிறதுனால எப்படி இடறி விழுகிறது, அல்லது மறுதளித்து போகிறவர்கள் யார் என்கிறதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம். சங்கீதம் 78 அதிகாரம் 1-8 வரை வாசிப்போம். போதும், இதுல கரெக்டா 9 வசனம் வாசிப்போம்.
ஆயுதம் அணிந்த வீரரான எப்ராயீம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள்.
சோத்ரம். இங்கே ஒரு ஆள் புறமுதுகு காட்டி ஓடுறான், அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு யுத்த வீரன், ஆயுதமெல்லாம் தரிச்சிருக்கிறான். ஆயுதம் அணிந்த வில்வீரரான எப்ராயீம் புத்திரர். சோத்ரம். யாரா இருக்கான், ஆயுதம் அணிஞ்சிருக்கிறான், வில்வீரர், ஆனால் புறமுதுகு காட்டி ஓடுறான். வில்வீரன் சொன்னால் மற்றவங்களை வார்த்தையினால் காயப்படுத்துகிறாங்க. ஆமாம், ஆயுதம் அணிந்தவன்னா யார், என்ன எப்படி ஆயுதம் அணி, ஆயுதம் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிற அதிகாரம் பெற்ற ஆள். சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்கள், விசுவாசம், கேடயா, நம்பிக்கை, இப்படி நல்லா நிறைய இருக்குது. இப்படி எல்லா ஆயுதமும் கையில் இருக்குது, கடைசியில் வில்லும் வச்சுருக்கிறான். சரியான நேரத்தில் சரியான ஆளை எப்படி குத்துறது அப்படிங்கிற வில்லும் வச்சுருக்கிறான். ஆனால் யுத்தம் வந்தாச்சுன்னா, ஆமாம், யுத்தம்னு வந்தாச்சுன்னா திரும்பி ஓடிடுவான். ஆனால் சாதாரண நேரத்தில் நான் மிலிட்ரியில் இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன்னு சொல்ல, ஆனால் யுத்தத்துக்கு கொண்டே விட்டால் போதும், முன்னால் போகிறானா பின்னால் வர்றானான்னு சொல்லி தெரியும். இப்படி தேவனுடைய வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறவர்கள், குறிப்பாக அடுத்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக தெரிந்தவர்கள், யுத்தம் சொல்ல வரும்போது யுத்தம்னா சோதனை, அல்லது தேவனுடைய வார்த்தைகளில் முன்னேறது. அப்படி தேவனுடைய விசுவாசத்தில் முன்னேறுகிற திட்டங்கள் வரும்பொழுது, அல்லது முன்னேற்ற பாதைக்கு வரும்பொழுது அவர்களும் இடறி விடுவார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளும் இடறி விழுகிறாங்க. பாண்டவர் வந்து பிரமாணங்களை கொடுத்து, மோசையின் மூலம் கொடுத்து, அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அறிவிக்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். ஆனால் இங்கே எப்ராயீம் புத்திரர் என்ன பண்ணுறாங்கன்னா, யுத்த நாளில் புறமுதுகு காட்டி ஓடி வந்ததுனால இவங்க பிள்ளைகளும் அதே மாதிரி பின்னால் ஓடி வர்றாங்க. இது பைபிளில் வந்து இந்த எப்ராயீம் வீரர் வந்து புறமுது காட்டி ஓடினை வந்த ஒரு இடம் இருக்குது, யாருக்காவது தெரியுமா, யுத்தத்தில் பயந்து ஓடி வந்த இடம். அதான்
அந்த திருடப்படான்னு சொன்னாங்கல்ல, அப்போ யோசுவா சொன்னார்ல, ஒன்றும் எடுக்காதீங்க.
அது வந்து எப்ராயீம் இல்லை, அது வந்து வேற அங்கே போக வேண்டாம்னு சொன்னார். ஆமாம், அங்கே போக வேண்டாம்னு சொன்னார். இங்கே போக சொன்ன இடத்துக்கு போகாமல் இவன் மைந்து அங்கேருந்து ஓடி வர்றான். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இது உபாகம் 7 அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம்.
தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி பாக்கியம் ஜனம் புரிஞ்சின ஜாதியாகிய எட்டு பெரும் கிளிஸ்தியாசியனும்
கானானியர் பெர்சியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னடித்து ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர் குமாரருக்கு கொடாமலும்
போதும். இங்க பாத்தீங்கன்னா ஏழு ஜாதிகளோட யுத்தம் பண்ண சொல்லியிருக்காரு. ஆமா, ஏன்னா இந்த ஏழு ஜாதிகளோட இஸ்ரேல் புத்திரர்கள் அல்லது 12 கோத்திரத்தில் இருக்கிறவங்களும் யுத்தம் பண்ணி அந்த நாட்டை ஆண்டவர் பிடிக்க சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஏழு ஜாதிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு போகும் பொழுது இஸ்ரேல் கோத்திரங்களில் எல்லா கோத்திரமும் போகல. எப்படின்னா யோர்தானை கடந்து இஸ்ரவேல் ஜனங்க போகிறாங்க. போனதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கானான் தேசத்திலிருந்து அல்லது வாக்குத்தத்த தேசத்திலிருந்து திரும்பவும் யோர்தானுக்கு இந்த கரையில் திரும்பி வந்து கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. அப்படின்னா 2.5 கோத்திரம் வந்து யோர்தானை கடந்து மீண்டுமாக இந்த புறஜாதிகளுடைய தேசத்துக்கு வந்துடுறாங்க. எண்ணாகமம் 32 அதிகாரம் 1-7 வரை வாசிப்போம்.
அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசையும் ஆசாரியனாகிய எலியாசாரையும் சபையின் பிரபுகளை நோக்கி கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோ தீபோன் யாசே நிம்ரா எஸ்போன் எலேரா சேபா நேபோ பெயோயோ என்னும் பட்டணத்தை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். ஒரு அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உடைய கண்களில் என் தயை கட்டதானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணியாக இந்த நாட்டை ஒரு அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரை நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாத படிக்கு நீங்கள் அவர்களை இருதயத்தை விரட்டு போக பண்ணுகிறது என்ன?
போதும். அங்கே யோர்தானை கடந்து போய் அந்த ஏழு ஜாதிகள் இருக்கிற தேசத்தை பிடிங்கன்னு சொல்லி சொல்லும்போது, ஆமாம், யோர்தான் நதிக்கிட்ட வந்தோடனே தண்ணி பச்சையாக இருக்குது, இந்த பக்கம் கரை பச்சையாக இருக்குது, புல் நிறையா இருக்குது, மரம் நிறையா இருக்குது. உடனே சொல்கிறான் இவங்க ரெண்டு கோத்திரத்துக்கு ஆடு மாடு நிறையா இருக்குதாமா, மற்ற கோத்திரத்துக்கெலாம் ஆடு மாடே கிடையாது. பாருங்க, இவங்களுக்கு தான் ஆடு மாடு நிறையா இருக்குதாமா, அவங்களுக்கு ஆடு மாடே கிடையாதாமா. சோத்திரம் பாருங்கள் எப்படி அப்படின்னா, இஸ்ரேல் 12 கோத்திரத்தில் 2.5 கோத்திரத்துக்கு தான் ஆடு மாடு இருந்ததா? இருந்தது. ஆனால் இங்கே பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருக்குது, கண்ணுக்கு பசுமையாக தெரிஞ்சிருச்சு. உடனே மோசைகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த பக்கம் போகலை, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு இங்கேயே வந்து இவனுங்க ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு. திரும்ப அந்த அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா மோசே வந்து அவங்க கூட வாக்குவாதம் பண்ணி, நீ இந்த இடத்த எடுத்துக்கோ, ஆனால் நீ யோர்தான் தேசத்தை கடந்து போய் அந்த பக்கம் போய் இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் நீ திரும்பி வரணும். ஆமாம் அப்படின்னு மோசே கட்டலாம் போட்டார். ஆனால் இந்த கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா யுத்த வீரர்கள் மட்டும் போகிறாங்க, இந்த மனைவிகளும் பிள்ளைகளும் இந்த கரையிலேயே உட்காந்துக்கிட்டாங்க. கானான் தேசத்துக்கு போகவே இல்லை. யார்? இந்த 2.5 கோத்திரத்தை சேர்ந்த மனைவிகளும் பிள்ளைகளும் ஆடு மாடுகளும் கானான் தேசத்துக்கு போகவே இல்லை. எல்லாத்தையும் இங்கே வச்சு போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யுத்த வீரர்கள் நல்லா ஆயுதம் அணிந்து எல்லாம் வாட்ட சாட்டமாக இருந்து எல்லாம் திறமசாலி மாதிரி இருக்கிற ஆட்கள் அங்கே போயிட்டு அந்த வாக்குத்த ஆசிர்வாதங்களை கண்களால் பார்த்து விட்டு திரும்பவுமாக யோர்தானை கடந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? வாக்குத்தத்தங்கிறது முதலாவது என்ன நம்மளுக்கு? அப்போஸ்தலர் 1:4-5 வாசிப்போம்.
நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட ஏதாவது வாக்குத்தத்தை நிறைவேற பார்த்திருந்தேன் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள்.
போதும், இங்க பாத்தீங்கன்னா பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, யார் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள்? ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தாரத்துல கடந்து வந்தாங்களோ அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து புறப்பட்டு கடந்து வந்திருக்காங்க? எகிப்திலிருந்து கடந்து வந்தது போல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க ஒரு குறிப்பிட்ட தேசத்திலிருந்து கடந்து வந்திருக்காங்க. எகிப்தின் பாவ சந்தோஷங்கள்ல இருந்து விடுதலையாகி கடந்து வந்திருக்காங்க. கடந்து வந்து வாக்குத்தத்த தேசத்தை இப்ப சுதந்திரிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. வாக்குத்தத்தம்னா என்ன? என்ன வாக்குத்தத்த தேசம் அது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆவிக்குரிய நிலைமையில இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இங்க வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கன்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். இங்க ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. என்ன வாக்கு தத்தம் அது? இன்னொரு டைம் படிக்கல, அப்ப கண்டுபிடிச்சிடலாம். பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதங்கள் தான் வாக்கு தத்தம். இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தை இது தெரியாம என்ன பண்றாங்கன்னா, வாக்கு தத்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. வாக்கு தத்தங்கிறது ஒரு வீட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. வாக்கு தத்தங்கிறது ஒரு வேலையை பிடிச்சிட்டாங்க. வாக்கு தத்தங்கிறது அமெரிக்காவை குடிச்சிட்டாங்க. வாக்கு தத்தங்கிறது இன்னைக்கு லண்டன் போகணும் தான் வாக்கு தத்தம். இப்படி வாக்கு தத்தம் மாறி 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 அது எங்கேயோ போயிடுச்சு. ஆமாம், வாக்குவாதமாக ஆகி போச்சு. வாக்கு தத்தம்னு சொன்னாவே முதலாவது பரிசுத்தாவியினுடைய ஆசிர்வாதங்கள். அப்போ அந்த முதல்ல பெற்றுக்கொள்ளணும். அதை இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டது போல, எப்படி கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டது போல, இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வாக்குத்தத்தமான பரிசுத்தாவியின் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரத்துக்கு பிரித்து கொடுத்தது போல இந்த பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சீட்டு போட்டு பிரித்து கொடுத்தது போல இந்த பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதங்களையும் சீட்டு போட்டு தான் பிரித்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி சீட்டு போடலாம்? பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதத்தை எப்படி சீட்டு போட்டு பங்கு போடலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள் பாப்பா. அப்போ பரிசுத்தாவி உங்ககிட்ட யாருக்கிட்டேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதை சீட்டு போட முடியலையே. பரிசுத்தாவினுடைய கிருபைகள் வரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காரோ அதற்கு தகுந்தபடி அந்த ஊழிய அழைப்புகளும் மாறும். அப்போ தேவன் வந்து அந்த விசுவாச அளவை தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழிய அழைப்பு அல்லது பரிசுத்தாவினுடைய ஆசீர்வாதங்களில் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் பகிர்ந்து கொடுத்த விசேஷமான வரங்கள், கிருபைகள் அல்லது ஊழியங்கள் அப்படிங்கிறது தேவனே அதை சீட்டு போட்டு கொடுத்துட்றாரு. பேயோட்டுறது எல்லா பக்கமும் நடக்குது. சொன்ன மாதிரி இந்து கோயிலையும் நடக்குது, முஸ்லீம் கோயிலையும் நடக்குது. ஆனா அது வந்து அது ஆண்டவர் அது ஆரம்பத்துல கொடுத்துருந்தாரு, காலப்போக்கில் வந்து அது வந்து வேற மாதிரி ஆகி போச்சு. சோத்திரம். அப்போ பரிசுத்தாவினுடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்தாவினுடைய ஆசீர்வாதங்களை கண்களால் பார்த்துவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, யோர்தானுக்கு இந்த கரைக்கு வந்துடுறாங்க. ஆமாம், யோர்தானுடைய இந்த கரைன்னா எதுவாக இருக்கும்? முதல்ல யோர்தான் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் யோர்தானுக்கு அந்த கரைக்கு போகலாமா இந்த கரைக்கு போகலாமான்னு தெரியும். யோர்தான் நதினா என்ன அர்த்தம்? இல்லை, யோர்தான் நதி அப்படின்னா ஒரு ஒரு அளவை பிரிக்கிற இடம், வாக்குத்தத்த தேசத்தையும். ஆமாம், ஒரு இடம். அது என்ன இடம்? ஆமாம், யோர்தானை கடந்து போனால் தான் உனக்கு வாக்குத்தத்த தேசம். யோர்தானை கடக்காம நீ இந்த பக்கம் இருந்தாலும் சரி, நீ அந்த பக்கம் யோர்தானை கடந்துட்டு திரும்ப நீ இந்த பக்கம் வந்துட்டாலும் சரி, உனக்கு அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதம் இல்லை. அப்ப யோர்தான் நதினா என்னவா இருக்கும்? யோர்தான் நதியில எப்பவுமே தண்ணி போயிட்டே இருக்கும், ஜீவ நதி. அப்ப அர்த்தம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். யோர்தான் நதியில எப்பவுமே தண்ணி போயிட்டே இருக்கும், எந்த காலத்திலயும் தண்ணி வத்தாம போயிட்டே இருக்கும். அப்போ அத அடையாளமா வச்சு வேதத்துல இருக்கிற ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். இல்ல, யோர்தான் நதியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் யோர்தான் நதியில பாவத்தை கழுவுற இடம் இல்ல. யோர்தான் நதினு சொன்னா, யோர்தான் நதி ஜீவ தண்ணீர் இல்ல ஜீவ நதியாக எப்பவுமே ஓடிட்டே இருக்குது. அந்த மாதிரி யோர்தான் நதினா இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள், அதான் யோர்தான் நதி. இந்த நித்திய ஜீவ வார்த்தைகளை கடந்து போனாதான் ஒரு மனுஷனுக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். அந்த நித்திய ஜீவ ஆசீர்வாதங்களை தெரியாம நித்தியம் இல்லாத ஆசீர்வாதங்களை பிடிச்சிட்டு உக்காண்டாங்களா, அவனுக்கு வாக்குத்தங்கிறது அவனுக்கு தெரியாது. அப்ப யோர்தான கடந்து போறது அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவ வார்த்தைகளை கடந்து போறது, அல்லது நித்திய ஜீவ வார்த்தைகளை கடந்து சென்று அங்கே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கடந்து போய் திரும்பி வந்துடுறாங்க. அங்கதான் வந்து திரும்பி வரும்போது தான் புறமுதுகு காட்டுறதுன்னு அர்த்தம். புறமுதுகு காட்டி வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பெரும் பிரச்சனை இருக்குது. சோத்திரம். புறமுதுகு காட்டி வந்தவங்களுக்கு யோசுவா 22:24-29 வரை வாசிப்போம்.
நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார், கர்த்தரத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை கர்த்தருக்கு
எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும் படிக்கும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுடைய சொல்லாத படிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு கொள்வோம் என்றோம். நாளைக்கு எங்களோடாவது எங்கள் சந்ததியாரோடாவது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சியாக எங்கள் பிள்ளைகள் உண்டு
பண்ணின
எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக என்றார்கள்.
போதும். இங்க யோர்தான் நதியை கடந்து போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டு 2.5 கோத்திரம் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பலிபீடத்தை கட்டிட்டான். அப்புறம் எதுக்கு பலி செலுத்துறதுக்கும் இல்ல தகன பலிக்கும் இல்ல, சும்மா பாக்குறதுக்கு பெருசா இருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமா இருக்கும்படி நீங்க யோர்தானை கடந்து போய் அங்க போய் ஒரு பலிபீடத்தை கட்டுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதை விட்டு போட்டு இவங்க இந்த பக்கம் வந்துகிட்டு இவங்கள ஒரு பலிபீடத்தை கட்டிட்டானுக்கா. பெரிய பெரிய பலிபீடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்படின்னா பெரிய பெரிய ஆலயத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், அது முற்பிதாக்கள் அடையாளமாக வைத்த ஒரு அடையாள சின்னம் தான். அங்க தேவனை ஆராதிக்கிறதுக்கு இல்ல, இங்கேயே வசனம் சொல்லுது அல்ல, அது பிதாக்களுடைய அடையாளத்துக்கு தான் அந்த அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, நாங்களும் தேவனை ஆராதனை செய்யத்தக்கவர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவங்க சொல்றாங்க. யோசுவா 22:34 வாசிப்போம்.
கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள்.
பாருங்க, அப்போ இவர்கள் தேவனை ஆராதனை செய்யத்தக்கவர்கள். இதுல பாத்தீங்கன்னா யோசுவா 22 நாங்கள் ஆராதனை செய்யத்தக்கவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை அதேதான் வசனம். ரைட், பாருங்க 26 வாசிப்போம். இங்கே பாருங்க, எதுக்குமே கிடையாது, நாங்கள்லாம் ஆண்டவரை ஆராதனை செய்யத்தக்கவர்கள் என்கிற அடையாளத்தை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். அதனால தான் போய் கரெக்டாக அந்த டைமுக்கு போய் பெல் அடித்து அவ்வளோ அழகாக போய் உட்காந்து பார்வைக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல போய் உட்காந்து நல்லா பாட்டு பாடி. ஆமாம், அப்போ பார்வைக்காக இருக்கிற எல்லா பெரிய பெரிய பலிபீடமும் தேவனுடைய ஆலோசனையின்படி செய்ததல்ல, அவர்களாகவே உண்டாக்கினது. அல்லது யோர்தானை கடந்து போனதுக்கப்புறம் திரும்பி வந்து புறஜாதிகளுடைய தேசத்திலே தாங்களாகவே உண்டாக்கினது. ஆனால் ஆண்டவர் வந்து யோர்தானை கடந்து போனதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பக்கம் போய் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனை ஆராதிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. யோசுவா எழுதின புஸ்தகம் 4:1-9 வாசிப்போம்.
ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களில் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவர்களை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாய் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களை லெக்கத்திற்கும் சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கு நிறை கூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோட சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களை இலக்கத்திற்கும் சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள்.
யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டி சுமந்த ஆசாரியின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகளை இன்னால் மட்டும் அங்கே இருக்கிறது. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவிலே நின்றார்கள். ஜனங்கள் தீர்த்து கடந்து போனார்கள். ஜனம் எல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது.
போதும், இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ யோர்தான் இந்த நதியை கடந்து வாக்குத்த தேசத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும், 12 கல் எடுத்துகிட்டு போகணும். 12 கல் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் நாட்டி அங்கே வந்து ஒரு பலிபீடத்தை கட்டணும்.
போகுது.
ஆமா,
போயிட்டு திரும்ப 2 கோத்திரம் திரும்ப தண்ணி பிரிஞ்சு
தண்ணி பிரியல, ஐயோ எப்படியா நீச்சல் அடிச்சு வந்துட்டான். இங்கே ஆடு மாடு போகிறதுக்கு தானே தண்ணி பிரிய வேண்டியதாக இருக்குது, இவன் போகிறதுக்குன்னு தண்ணி பிரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தனா அங்கேருந்து தப்பிச்சு தப்பிச்சு, ஆனால் யோசை வந்து அந்த ரெண்டரை கோத்திரத்தை ஆசிர்வதிச்சு நீ போய் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நல்லா சந்தோஷமாக அனுபவம் சொல்லி அங்கேருந்து அனுப்பிவிட்டார். நாம் தொடர்ந்து அந்த இது காரியங்களை வாசிக்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஆனால் 12 கோத்திரம் கடந்து போகும்போது 12 கல் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே அவர்களும் அவர்கள் பிள்ளைகளுமாக இருந்து பலி செலுத்தினாங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன அடையாளத்தை வச்சுருக்கிறோம்? இப்போ பைபிளில் வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது, இன்றைக்கி பெரிய பெரிய பலிபீடம் கட்டியிருக்கிறதெல்லாம் என்னன்னா அது தேவனுடைய ஆலோசனையின்படி கட்டினது அல்ல, அவர்களாகவே சுய அடையாளத்தை உருவாக்குவதற்காக பெரிய பெரிய ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். அங்கே பலி செலுத்துறதுக்கும் அல்ல, தகன பலிக்கும் அல்ல, நாங்கள்லாம் ஆண்டவரை ஆராதனை செய்யத்தக்கவர்கள் என்கிற அடையாளத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக இன்றைக்கு வானளாவின ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு 12 கல்லை எடுத்துட்டு வந்ததுனால 12 கல்லை யோர்தான் நதிக்கு இந்த பக்கம் வச்சு பலிபீடத்தை கட்டினதுனால அங்கே இன்றைக்கும் அந்த கற்கள் இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்குது. இப்போ இன்றைக்கும் அந்த கல் அங்கே இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க, இன்றைக்கும் அந்த கல் அங்கே இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பலிபீடம் கட்டி பலிபீடம் எல்லாம் அப்படியே இருக்குது, கல்லாக அப்படியே இருக்குது. அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்படின்னா இந்த வாக்குத்தத்த வசனம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருந்து இதன்படி யார் யார் செய்கிறாங்களோ அவர்கள் இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் வந்து சொன்ன காரியத்தை ஒன்று விடாமல் அப்படியே செய்யணும். இப்போ ஓய்வு நாள் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2.5 கோத்திரத்துக்கு ஓய்வு நாளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லை, அதான் இந்துக்களை மாறினா என்னன்னு கேட்டிங்கன்னா யோர்தானுக்கு இந்த கரை பச்சையாக இருக்குதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நித்திய ஜீவ வார்த்தைகளை ஒரு மனுஷன் படிக்கும் பொழுது அல்லது அதனால் கிடைக்கிற சந்தோஷத்தினால பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அப்போ பரலோக ஆசீர்வாதம் வேணுமா பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா அப்படிங்கிறது முடிவு எடுக்கிறது யாருடைய பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய பொறுப்பு. ஆமாம், பெரிய பெரிய வீடை கட்டி பேர் வந்து எங்கே எழுதியிருக்கிறா, 12 கல்லை கொண்டு போய் வச்சு அங்கே 12 கல்லிலே தேவனுடைய கற்பனைகளை எழுதணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், பேர் எழுதி அங்கே 12 கல் நம்ம இடத்துக்கு இது 2 சென்ட் இது 4 சென்ட் அப்படிங்கிறத அந்த முட்டுக்கல் தான் இருக்குது. ஆமாம், கல்லரை அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்படி. இன்றைக்கு யோர்தான் நதியை கடந்து போனதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று இப்படி பேர் எழுதி உட்காந்துருக்காங்க. எப்ரேயர் 6:4-9 வரை வாசிப்போம். ஆறாம் அதிகாரம் 4:9 வரை.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் ருசி பார்த்தும் பசுத்தாவிய பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதரித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் நம் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மடையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்கூண்டுகளையும் உழைப்பிக்கிறதமோ தகாததாயும் சபிக்கப்பட்டதாய் சபிக்கப்படுகிறது ஏற்றதுமாயிருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. அதன் முடிவு பிரியமானவர்களே, நாங்கள் இப்பொழுது சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதுன்னு நம்பியிருக்கிறோம்.
போதும் போதும், யோர்தான் நதியை கடந்து போய் வாக்குத்தத்த தேசத்தை பார்த்துட்டு திரும்பி போகிறாங்கன்னு வைங்களேன், அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மறுதளித்து போனவர்கள். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் அப்படின்னா வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை பார்த்தும் அறிந்தும் ஆமா, இனி பரலோகத்துல ஆண்டவர் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காருங்கிறத ருசி பார்த்தோம். ஆமா, எல்லாம் வாங்கியோம். ஆனா என்ன பண்ணுதாங்க, திரும்பவும் யோர்தானுக்கு அந்த கரைக்கு போயிடலாம், பூமிகிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். காட்டை காடு மாடு நிறையா இருக்குது, அதனால இந்த பக்கமே நல்லா இருக்குது, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், எங்களுக்கு அந்த பக்கம் ஆசீர்வாதம் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் இந்த பக்கம் வந்து பெரிய பலிபீடத்தை கட்டின மாதிரி பெரிய வீட்டை கட்டி பெரிய இடத்த வாங்கி பெரிய படிப்பு படித்து எல்லாம் பண்ணி இங்கேயே இருந்துக்கிறாங்களே ஒழிய அந்த பக்கம் எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம். வேண்டாம், ஆனால் எல்லாம் எங்களுக்கு தெரியும், போட்டிருக்காங்க, இருக்கட்டும், ஆனா எல்லாம் தெரியும். யோர்தான் நதி நாங்க கடந்து வந்தோம், யோர்தான் நதியை கடந்து வந்தா அந்த தேசம் எப்படிங்கிறத பார்த்தா எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப நாங்க இந்த பக்கம் போறோம். ஆமா, 12 கோத்திரத்துக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கடைசியில எத்தனை பேர் அனுபவிச்சான்னு கேட்டீங்கன்னா 7.5 கோத்திரம் அனுபவிச்சாங்க. இல்ல 7.5 சாரி 10.5 இல்லை 2.5 கோத்திரம், 2 கடைசியாக 10 தான் தேர்ச்சி, கடைசியில் 2.5 கோத்திரம் இந்த பக்கம், அந்த 1.5 கோத்திரம் இந்த பக்கம் வந்துருச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை 10 கோத்திரம் அனுபவிச்சுது. அது வந்து புறஜாதிகளுடைய நம்பர். அது இந்த 10 கோத்திரம் அனுபவிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கோத்திரம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அளந்து போச்சு. எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த லேவிக்கு வந்து சுதந்திரம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஆண்டவர் தனியாக சுதந்திரம் கொடுத்தாரு. ஆனால் லேவி என்ன பண்ணானா, அவனுடைய அவகாசத்தை விட்டு போட்டு அவன் என்ன பண்ணானா, அவனும் வந்து இன்னொரு ஊருக்கு ஓடி போயிட்டான். அப்படி வந்து 12 கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை 12 கோத்திரம் அனுபவிக்கலை, நிறைய 2-3 கோத்திரங்கள் அந்த ஆசீர்வாதத்தை விட்டு போட்டு நாங்கள் வேற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது எங்களுக்கு, அதனால் நாங்கள் அதை போய் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி விட்டாங்க. இப்படியாக இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அடையாளம் என்ன இருக்குதுன்னு கேட்டால், என்ன பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன அடையாளத்தை நம்ம வச்சுருக்குறோம்? இன்றைக்கி சண்டே ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே இருந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு தான் தெரியும் என்னன்னு. தேவனுடைய வார்த்தைன்னா தேவன் சொன்னது தான் தேவன் கொடுத்த அடையாளம், மனுஷன் கொடுத்தது அவர்களே உண்டாக்கின அடையாளம். அப்போ அதனால தான் ஆண்டவர் ஓய்வு நாள் ஆசரிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, உன் வீட்டில் இருக்கிற மாடு கழுதை எல்லாமே ஓய்வு தான். ஆனால் இன்றைக்கி நம்முடைய சபையில் இன்றைக்கி அதே மாதிரி ஆண்டவருடைய காரியங்களை ஓய்வு நாள் அனுசரிக்கிற காரியத்தில் பொதுவாகவே ஜனங்களுக்குள்ள ஒன்றா மனைவி வருவாங்க, புருஷன் வரமாட்டார், அல்லது புருஷன் வருவாங்க மனைவி வரமாட்டாங்க, இவங்க ரெண்டு பேர் வந்தாலும் பிள்ளைங்க வர மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பிள்ளைகளையும் நீ கூட வச்சிரு அப்படிங்கிறாரு. ஆமாம், வேலைக்காரனுக்கு லீவு, ஆட்டுக்கு லீவு, மாட்டுக்கு லீவு, எல்லாத்துக்கும் ஓய்வுன்னு சொல்லியிருக்காருன்னா வீட்டில் சகலமும் ஓய்ந்துருக்கணும், அந்த ஓய்வுனால அனுசரிக்கணும். இப்போ பிள்ளைகளுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து வேற தவறான காரியங்களை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ உபாகமம் 27 அதிகாரம் 4:9-10 வாசிப்போம்.
உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்கள் என்னிடத்தில் கூறுதலை செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன், அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும், எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துப்பள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய்.
இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை எங்கே போதிக்கிறான்? எப்பவுமே நேரமே இல்லை, காலையிலேருந்து இப்படியே ரொம்ப பிஸியாகவே இருக்கிறான், பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா சண்டை ஸ்கூலில் தான். சண்டை ஸ்கூல் இல்லைன்னா இங்கே உட்காந்து கேட்பாங்க. அப்போ இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்காதபடியினால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வேற ஏதோ அறிவு வந்து அவங்களுடைய மூளையில் கட்டாயமாக போய்கொண்டிருக்கிறது. ஞானம் உள்ளவங்கள இருப்பாங்க, ஆனால் அந்த ஞானம் முடிவிலே உதவாது, அதுதான் பிரச்சனை. ஆமாம், ரொம்ப வந்து குதிரை தன் அதிக வீரியத்தினால தன்னை தப்பு வைக்காது. அதனால வந்து இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஞானவான்களாக இருந்தாலும் அந்த ஞானம் வந்து முடிவிலே உதவாது. ஆமாம், முடிவிலே உதவாது, அவ்வளோதான், மூடனாயிடுவான். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அறிவு தேவனுடைய பிள்ளைகளோடு அல்லது தேவனுடைய வார்த்தைகளை அறிந்த பெற்றோர்களோடு பிள்ளைகள் இருக்கும் பொழுது தான் அந்த தேவ அறிவு அவர்களுக்கு அது சரியான வழியில் போய் சேரும். அதை விட்டு போட்டு நம்ம பிள்ளைகளை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அல்லது ஓய்வு நாளுடைய காரியங்களை நம்ம தவறினோம்னா அந்த பிள்ளைகளுக்கு அறிவு வேறு யாருடைய அறிவோ அவர்களுக்கு கட்டாயமாக அவருடைய அறிவிலே வந்து போய்கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த அறிவு வந்து எதிர்காலத்தில் எப்படி நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு நல்ல முடிவை தராது. ஆமாம், உபாகமம் 4:37 வரை வாசிப்போம்.
உன்னை தமது முகத்திற்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து பிரபட பண்ணினார். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும்
பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது பிதாக்கள் மேல் அன்பு வைத்தபடியினால் பிள்ளைகளாகிய நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் வருது. இந்த ஆசீர்வாதம் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எகிப்திலிருந்து நான் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தேன், நீங்களும் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு சொன்னா நான் சொல்லுகிற கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்படின்னா எகிப்திலிருந்து அப்படின்னா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கினார். அப்ப நாமளும் நம்முடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக தேவனுடைய காரியங்களை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது சொல்லிக் கொடுக்கிற சமயத்தை அல்லது நேரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு ஓய்வு நாள் பாடசாலையிலே பங்கு பெற செய்ய வேண்டும். இப்படி செய்யாமல் இருந்தா நம்ம நல்லா இருப்போம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு
வைங்களேன்,
ஆமாம், ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை பற்றி அநேகருக்கு தெரியாது, ஆனால் ஊழியக்காரங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆமாம், இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஊழியக்காரர் ஒரு தன்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணிருக்காருன்னா நாட்டை விட்டு தலைமறைவாக ரொம்ப நாளாக இருந்திருக்காரு. அது உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை கண்டிப்பாக அவர்களுக்கு போதிக்காதபடியினால் இன்றைக்கு எல்லாரும் எப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏழியினுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தங்களுடைய பிள்ளைகளை மட்டும் கவனிக்க மாட்டாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுத்து நீ நல்லா படி, நல்லா சாப்பிட்டு, நல்லா குண்டாக, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்களோ ஒழிய கடைசியாக ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வருவான். ஆமாம், எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா, யாருனாலையும் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையா. அப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த தேசம் அவர்களை கக்கி போடும். அப்படின்னா நாடு கடந்து வாழ வேண்டியது இருக்கும். காசு இருக்கிறவங்களுக்கு நாட்டை விட்டு நாடு தாவி ஓடிடலாம். ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஊர் விட்டு ஓரப்பு போகிறதே கஷ்டம், அல்லது வீடை விட்டு இன்னொரு புதிய வீட்டுக்கு மாற்றி போகிறதே கஷ்டம். ஆமாம், வனாந்தரம்னா அப்புறம் பிரச்சனை தான். வனாந்தரம் அப்படியாக தேவனுடைய காரியங்களில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கணும். நம்ம பிள்ளைகள் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால், நல்லா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்கள எப்படி வேணால் விட்டுடலாம். ஆமாம், வசனம் சொல்லுது, தன் பிறம்பை கையாடாத மனுஷன் ஆமாம் பயக்கிறான். ஆமாம், அப்போ தேவனுடைய காரியங்களில் நம்ம கண்டிப்பு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அப்போ இன்னைக்கு பெரிய பெரிய சபையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆராதனை நடக்கும்போது சின்ன பிள்ளைகளுடைய ஆராதனை பெரிய ஆராதனையாக நடக்குது. அந்த பெரிய ஆராதனை எல்லாம் சின்ன பிள்ளைகளை பாட்டு பாடுறவங்களை தேர்ந்தெடுத்து சின்ன பிள்ளைகளை பாட வச்சு சின்ன பிள்ளைகளுக்கு இசைக்கருவிகளை சொல்லி கொடுத்து அங்கே சபையிலே பெரிய ஒரு எழுப்புதலம் கொண்டு வர்றாங்க. இப்போ முதலெல்லாம் வந்து பெரியவங்க பாடின பாட்டு காசு சீடி தான் நிறைய விற்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து பாடுற பாட்டுகளை வந்து உண்டாக்குன சீடியை வச்சு தான் நிறையா வந்து ஜனங்களை கொடுக்குறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகளுடைய பாட்டு வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது இங்கே இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி கிறிஸ்துவ பாடல்கள் எல்லாமே சின்ன பிள்ளைங்க பாடுற பாட்டு தான் ரொம்ப பிரபலமாக எல்லாத்து பக்கத்துலேயும் போய் சேர்ந்துருக்குது. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனை துதிப்பதில் தேவனுடைய பிள்ளைகளும் துதிக்கணும், அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் வருங்கால சந்ததியும் தேவனை துதிக்கணும். இல்லாட்டினா அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய வார்த்தை போய் சேராது. இப்போ நம்மளுக்கு மட்டும் பாவத்திலிருந்து ரசிக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சா போதுமா? அப்போ நம்ம பிள்ளைகளும் பாவத்தில் போய் மாட்டி அந்த பாவத்தில் இருந்து பிரச்சனைகளில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போவே நம்ம அவங்கள ஆயத்தப்படுத்தினோம்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. அப்படியாக தேவன் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அடையாளத்தை இன்றைக்கு மாற்றுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தலைமுறை சபிக்கப்பட்டதாக மாறுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு புறமுதுகு காட்டி ஓடும் பொழுது நாமளும் சபிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம், நம்முடைய பிள்ளைகளும் அந்த சாபத்திற்கு ஆளாக மாறுகிறார்கள். உபாகமம் 27 அதிகாரம் 11-23 வரை.
நீங்கள் என் வார்த்தைகளை
கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே யாகவக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழிகளை நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகள் உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாயி கற்றிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டு இருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளெல்லாம் துரத்தி விடுவார், ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள்.
ஆ, போதும் போதும். இங்க பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பலத்த ஜாதிகளை இவர்கள் துரத்துவார்கள். யாருன்னா, பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகள் துரத்துறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பலத்த ஜாதியை துரத்துறது, யாருக்கு அது தெரியுமா? அதான், எப்படி வசனத்தை சொல்றது? அப்படி இல்லை, பிள்ளைகள் வந்து பெரிய ஜாதியை துரத்துறது எப்படி பிள்ளைகள் துரத்த முடியும்? அவங்களுக்கு நீ சொல்லிக் கூட இருக்கணும், எப்படி இருக்கும் நம்ம சொல்லிக்
கொடுக்கணும்.
இங்க பேசுறதுக்கு நேரம் இல்லையே, இங்க தான் டைம் இல்லையா எங்களுக்கு? ஆமா, எங்களுக்கு டைம் இல்லையா இங்க அதை பேசுறதுக்கு? சண்டை ஸ்கூலுக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சுன்னா நாங்கள் பாட்டுக்கு பிஸியாக போகிறோம் வர்றோம், எதுக்குமே நேரம் இல்லையா. ஆமாம், எப்படியோ பிரதரை சொல்லி சொல்லி ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்க வச்சு பாதி நாள் போட்டு முழு நாள் போட்டு முழு ஓய்வு நாள் இப்போ கொண்டாடியாச்சு. ஆமாம், ஆமாம். நாங்கள் வந்து ஹோமில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களை வளர்த்துன அம்மா ஒரு நேரம் கூடத்துக்கு வரலன்னா பிடிச்சிருவாங்க, அவ்வளோதான். ஏதாவது கிஃப்ட்டு வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் அப்போ கொடுக்கும்போது கரெக்டாக இவன் கூடத்துக்கு வராதவன், ஜபத்துக்கு வராமல் ஏமாற்றிட்டு ஓடிருக்கான், இப்போ வருவான் லைனில் அவன், அவனை பிடிச்சிருந்துட்டு எல்லாத்துக்கும் அந்த கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏதாவது வெளியிலேருந்து கெஸ்ட்டு எங்களுக்கு நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வந்து இருப்பாங்க. அப்போ அது கொடுத்துட்டே இருக்கும்போது நான் பக்கத்தில் இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஓரமாக நில்லுன்றாங்க, மற்றவனெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருப்பான், நில்லு உனக்கு தர்றா அப்படிம்பாங்க, நின்றுட்டே இருப்பான். எல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியில் கேட்பாங்க, ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துக்கு வரல, என்ன காரணம்? ஒதுங்கி போறவங்க அப்படியெல்லாம் இருந்து பாடம் படித்ததுனால தான் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை நம்ம மட்டும் ஆசீர்வாதத்தை அனுபவித்தா பத்தாது. நம்ம பிள்ளைகளும் சரியான வழியில் கொண்டு போனால் தான் அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமும் நம்மளுடைய ஆசீர்வாதமாக மாறும். இன்றைக்கு நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம பிள்ளைங்க எப்படி வேணால் இருந்தால் போதும் விட்டோம்னா என்னாகும், பிள்ளைகள் நம்முடைய பேரை கெடுத்துருவாங்க. அப்போ இன்றைக்கு யுத்தத்தில் புறமுதுகு காட்டி ஓடும்போது நம்ம ஓடும்போது நம்ம பிள்ளைகளும் நம்ம பின்னால் தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம புறமுதுகு காட்டி ஓடும்போது இங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே வெறுமையாய் கிடக்கிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் நம்ம இப்போ அனுபவிச்சிட்ருக்கிறோம். உபாகமம் 9 1-9 வாசிப்போம்.
இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜலம் பொருந்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை எலாவிலே மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாட்டின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜலங்களை துரத்திட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாட்டின் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறியப்படுவாய்.
அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதை நினை. அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். ஒரே விதம் நீங்கள் கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கினதினால் கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கிரம் கொண்டார். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகள் ஆகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன்.
போதும். இங்க வந்து நம்ம என்ன பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய நீதியினாலேயோ நம்முடைய எந்த ஒரு நல்ல காரியத்தினாலையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கல. என்ன காரணத்தினால ஆண்டவர் நம்மளுக்கு இதை கொடுத்திருக்காரு?
பிதாக்களுடைய வாக்குத்தத்தம்
ஒண்ணு, அதுக்கப்புறம்
ஏற்கனவே
இருந்த ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்கள் அக்கிரமம் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்தபடியினால் ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு இந்த பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பெரிய பட்டணங்களை பார்க்கும் பொழுது அல்லது பெரிய திறமையுள்ள ஆட்களை பார்க்கும் பொழுது நாம் ஏன் வந்து அவங்கள வந்து ஜெயம் கொள்ளுகிறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்மளை விட திறமசாலியான ஆட்களை உலகத்தில் பல இடங்களில் பார்க்குறோம். நம்ம பேசும்போது நம்மளை விட ஞானமாக பேசுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை வைத்து நாம் அவர்களோடு பேசும் பொழுது அவர்களுடைய ஞானம் ஒன்றுமில்லாமல் ஆயிடுது. இங்கே பெரிய பட்டணம் அல்லது ஏனாக்கின் புத்திரரை கண்டோம் அல்லது பெரிய யுத்தம் பலம் வாய்ந்த ஆட்களை நாம் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வேதத்தில் பார்க்கறது எல்லாமே நம்மளை விட ஞானமுள்ள ஆட்கள், திறமையுள்ள ஆட்கள், அவர்களை ஜெயங்கொள்வதற்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை. உலகத்தில் இருக்கிற ஞானிகளுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சரியான நேரத்தில் சரியான பதிலை பேசும் பொழுது அவருடைய பூமிக்குரிய ஞானத்தை விட தேவனுடைய ஞானம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறபடியினால் இந்த மாதிரி மற்றவங்களை நாம் ஜெயம் கொள்ள முடியும். இல்லை இல்லை, தேவனுடைய வார்த்தை தான் இருதயத்தில் இருக்கணும். உலகத்தில் இருக்கிற என்ன காரியம் இருதயத்தில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் தான் அது வந்து சிந்தித்து தியானித்து சரியாக பேச முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் போடாமல் நாம் வேறு ஏதாவது காரியங்களை இருதயத்தில் போட்டு வச்சுட்டா எப்படி இருக்கும்? அதை தான் எப்போவுமே சிந்தித்து தியானிச்சுட்டு இருக்கோம். நீ போகையிலையும் வருகையிலையும் அதை குறித்து பேசி அப்படின்னா தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் அதை வச்சு பேச முடியும். உள்ளே வந்து வேறு ஏதாவது ஒரு திறமைகள் உள்ளே இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ ஒருத்தன் வந்து ஃபுட்பால் விளையாடுறதுக்கு போகிறான், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமையும் அதில் தான் விளையாடுறதுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் எதை குறித்து பேசுவான்? இந்த பிளேயர் இப்படி அடித்தா, அந்த ஃபுட்பால் அப்படி இருந்தாங்க, இந்த கேம் இப்படி இருந்து, அதைத்தான் பேசிகிட்டு இருப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் போட்டாதான் இப்படினா என்ன இப்படினா என்ன அப்படிங்கிற கேள்வி மாற்றி மாற்றி பிள்ளைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவர்களுக்குள்ளே அந்த ஞானம் வளரும். அப்போ வந்து நாம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அடையாளமாக அவர்களுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் அவர்களுக்கு போதிச்சோம்னா தான் அவர்கள் எதிர்காலத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ சங்கீதம் 78 வருவோம். 78 என் ஜனங்களே, இங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்கள் தேவன் வாயினால் சொன்ன வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம்
என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வகாலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன்.
ஆ போதும். அப்போ என் வாயை ஓமைகளால் திறப்பேன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வந்து இருதயத்தில் இருந்து சிந்தித்து தியானிக்கிறதுனால தான் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். உடனே ரகசியம்னா உடனே புக்கில் படித்தாச்சு, உடனே கேட்டாச்சு, எனக்கு ரகசியம் புரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஆண்டவர் பைபிளில் ஒன்றும் எழுதலை. எல்லாமே அவன் சிந்தித்து தியானித்து போகும்போதும் வரும்போதும் அதை குறித்து பேசுகிற சமயத்தில் தான் அந்த மறைபொருளாக வைக்கப்பட்ட ரகசியங்கள் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதுக்கடுத்தது இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய ரகசியங்களை பேசணும்னு சொன்னால் நாம் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கும்போது அவங்க எப்படி பேசுவாங்க? இப்போ நான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறேன்னு சொன்னால் என்னை வளர்த்தினவர்கள் அல்லது என்னுடைய முற்பிதாக்கள் எனக்கு இந்த வார்த்தைகளை கருத்தாய் போதித்தார்கள், அதனால தான் நான் இன்றைக்கி பேச முடியுது. இல்லாட்டி நான் போய் சும்மா 2 வருஷம் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு வந்துட்டோம்னா உடனே பேசலாம்னா முடியுமா? முடியாது. ஆமாம், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? நம்ம சொல்லி கொடுத்தாதான். அவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கிற பழக்கம் வந்தாதான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்க முடியும். இப்போ நம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரும், ஆனால் பிள்ளைகளுக்கு வந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் காத்து கொள்ளுகிறார்களா அல்லது வீணடிக்கிறார்களான்னு எப்படி தெரியும்? அப்போது அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்வதற்கு அவர்களாகவே இப்போ முதல் கொண்டே பயிற்சி எடுக்கணும். அதுக்கடுத்து ஆமாம், நான் போன சந்ததிகிட்டிருந்து படித்தேன், இப்போ இந்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இன்னும் வரப்போகிற சந்ததிக்கு அவங்க தான் பொறுப்பு. இவங்களுக்கு நீங்கள் வந்து பிள்ளைகளாக இருக்கிறவங்க இன்னைக்கு அந்த அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ வந்து அந்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கலாம். இப்போ அவங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுனால அந்த பேர் வந்து உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. பிள்ளைகள் தான் கவனிக்காமல் வீட்டில் விட்ட பிள்ளை வந்து தன் தகப்பனுக்கு தாய்க்கு லட்சைய உண்டு பண்ணார். ஆமாம், அப்படி வந்து தன்னிச்சையாக பிள்ளைகளை விட்டு விட்டேன்னு வைங்களேன், அவன் என்ன வேணும்னு சொல்லி கேட்டாலும் வாங்கி கொடுத்தோம்னா என்னாக்கா? அப்புறம் தாய்க்கும் தகப்பனுக்கு லட்சியத்தை உண்டாக்கும். ஆ, இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் விட்டுருக்காங்க. இஷ்டத்துக்கு விட்டுருக்கான கோயில் மாடு நான் சொல்லுவேன் நம்ம ஊரில். ஆ ஆமாம், ஆமாம், அது இஷ்டத்துக்கு விட்டப்பட்டிருக்குது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். பிள்ளைங்க எல்லாமே கேட்கும், பார்க்குறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா என்னன்னா, ஒன்றா ரெண்டா வருஷம் கழித்து உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கான், உங்கள் பொண்ணு இப்படி பண்ணிட்டு வந்திருக்கான்னு வந்து நம்மகிட்ட அருமை பெருமையில் சொல்லுவாங்க. அப்போ நம்மகிட்ட இருந்தோம்னா நம்ம அதை கட்டுப்பாட்டிலே நம்ம வச்சுக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை அதை சொல்லி கொடுத்து நாம் வந்து மற்ற நேரங்களில் நம்ம பிள்ளைகளை கவனிக்காமல் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள் தங்களுடைய அறிவினாலேயே தங்களை காத்துக்கொள்ளும். அதுக்கடுத்து வாசிப்போம். அப்போ ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள்லேருந்து எப்படி எகிப்திலேருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்த அற்புதங்கள் அடையாளங்கள் என்னென்னவோ அவ்வளோ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு சொந்த கதையை சோக கதையை சொல்லி கொடுத்துட்டு அவனுடைய இஷ்டத்துக்கு விட்டாச்சுன்னா எப்படி வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்? இப்போ இடர்களை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த வாரம் மனுஷனுடைய கை கண் காது மூக்கு எல்லாமே இடர்கள் பண்ணுது. இன்றைக்கி என்னென்னா பிள்ளைகளே நம்மளுக்கு இடர்கள் பண்ணாதபடி நம்ம காத்து கொள்றதுக்கு நாம் இப்போ கருத்தாய் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். சாதாரணமாக சபைக்கு போயாச்சுன்னா எப்படி பிரசங்கம்? நீ போகலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகளையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்திட்டான், எல்லா ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் போகிறதுக்கு முன்னால் அங்கேயே இருக்கும். ஆமாம், அவங்க செய்கிற தப்பு எதுவுமே சொல்லக்கூடாது, அவங்க பிள்ளைகளை பற்றி எந்த காரியம் சொல்லக்கூடாது, அவங்க செய்கிற வேலையை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, ஒன்றுமே சொல்லக்கூடாது. சொல்லியாச்சுன்னா தீர்ந்தது, இந்த பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. ஆமாம், நரகமே பேசவே கூடாது. எப்படி இருக்கும்? அப்படியாக பிள்ளைகளுடைய காரியத்தை கவனம் செலுத்தாமல் இருந்தால் அந்த பிள்ளைகள் நம்மளுக்கு லட்சையை உண்டாக்கும். ஏன் ஆண்டவர் வந்து பின் சந்ததிகளுக்கு ஆண்டவர் இதை சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆயிரம் தலைமுறைகளுக்கு ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ நம்ம கிடைச்ச ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோமா இல்லையா? இல்லை, இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நிறைய பக்கம் இல்லை, இன்னைக்கு கொடுக்கலை. பிள்ளைகளுக்கு மனப்பாட வாசனா நல்லா சொல்ல வைக்கணும். அதை விட்டு போட்டு அந்த மனப்பாட வசனத்துக்கு பதிலாக இன்றைக்கி மனப்பாடமாக என்ன தெரியுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவனுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுவான். இன்றைக்கி மனப்பாடமாக நம்மளுக்கு இன்றைக்கி என்ன தெரியும்? ஒரு மனுஷனுக்கு சின்ன வயசில் மனப்பாடமாக தெரிய வேண்டியது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். மற்றதெல்லாம் மனப்பாடமாக தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த தேவனுடைய வசனம் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் தானாக வரும். சோத்திரம். அதே மாதிரி பைபிளை படிச்சு தினந்தோறும் படிச்சுட்டு இருந்தேன்னு வைங்களேன், நம்ம பாட புஸ்தகத்தை ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். பைபிள் படிக்க தெரியாதவங்களுக்கு எந்த புக்கும் படிக்க முடியாது. ஆமாம், எல்லாமே கஷ்டம்தான். அது மாதிரி இங்கிலீஷ் வளர்றதுக்கும் இங்கிலீஷ் பைபிள் படித்தாச்சுன்னா போதும், இங்கிலீஷ் தானாக வரும், எங்கே எந்த காலேஜ்லேயும் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஆண்டவர் அதனால தான் இந்தியாவிலேயே வந்து முதல் தமிழ் பைபிளை தான் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்தியாவிலேயே பிரிண்டிங் பண்ண புக்குலேயே வந்து முதல் பிரிண்டிங் பண்ணது தமிழ் பைபிள் தான் பாருங்கள். அப்போ அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் நம்ம அதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது? அதுக்கு அடுத்து வாசிப்போம். அதுக்கு அடுத்தது பிதாக்கள் வந்து பண்ணின தப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் வந்து பிதாக்கள் செஞ்ச தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இருதயத்தை செவைப்படுத்தல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா உறுதி வாய் பற்றி கொள்ளல. அதுக்கு அடுத்தது முரட்டாட்டம் பண்ணியிருக்காங்க. நீ இஸ்ர யோதா நதியை கடந்து போய் அந்த பக்கம் வாக்குத்தத்தை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுன்னா நான் அதை கடந்து போகிறேன், பார்க்குறேன், எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வந்துடுறேன். பரலோக ஆசீர்வாதம் எல்லாமே தெரியும், தெரிஞ்சுட்டு திரும்ப வந்து பூமிக்கிரி ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். அப்படி வந்து முரட்டாட்டம் உள்ள முற்பிதாக்களுக்கு ஒப்பாக மாறாதபடி பிள்ளைகள் வந்து ஞானமுள்ளவர்களாக மாறணுமாமா. அதனால தான் ஆண்டவர் இதை எழுதியிருக்காரு. இப்போ இன்றைக்கி இந்த வசனம் எழுதாமல் இருந்ததுன்னா நம்முடைய முற்பிதாக்கள் என்ன முரட்டாட்டம் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எப்படியோ முரட்டாட்டம் பண்ணியிருக்காங்க, உறுதியாய் பற்றி கொள்ளாமல் இருந்திருக்காங்க. அப்போ பிள்ளைகளாவது அதை படித்தாதான் நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஒப்பாதபடி ஒப்பாகாதபடி பிள்ளைகள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவங்கவுங்களுடைய ஆத்மாவுக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்தாதான் அந்த பிள்ளைகள் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்னை மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உங்கள் அப்பா அம்மா மாதிரி நீ இருக்காத, முற்பிதாக்கள் மாதிரி முரட்டாட்டம் பண்ணாத, நீ முற்பிதாக்கள் இருந்த மாதிரி உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருதயத்தை செவைப்படுத்தாமலும் இருந்தால் உங்கள் அப்பா அம்மா மாதிரி நீங்கள் ஆகாதீங்க. பிள்ளைகள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை சரியாக படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கே வைக்கிறார். அதுக்கு அடுத்து வாசிப்போம். மறந்தார்கள். இப்போ இன்றைக்கு யுத்த வீரனாக இருக்கிற எப்ராயிம் அப்படின்னா எல்லாம் தெரியும், நான் நல்லா திறமையாக பேசுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளுகிட்ட சின்ன பிள்ளைகள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க வைங்களா பைபிள் இருந்து, என்ன பண்ணுவார் அவர் சொல்லுங்க? எல் யுத்த ஆயுதங்களை தரித்திருக்கான்னு சொல்லி சொன்னால் எல்லாம் எனக்கு தெரியும், வில் வீரன் சொன்னால் நான் நல்லா பேசுவேன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் தெரிஞ்சு நல்லா ஞானமாக பேசக்கூடிய ஆளுகிட்ட வேதத்திலிருந்து ஒரு சின்ன காரியத்தை சிறு பிள்ளைகள் கேட்டாங்கன்னு வைங்களேன் புறமுதுகு காட்டி தான் ஓடுவோம், சரியாக சொல்ல தெரியாது. ஏன்னா அது சொன்னதவே சொல்லிகிட்டு இருக்கிறதாச்சு, அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கிறதாச்சு. ஞானமாக பேசக்கூடியதுக்கு இருதயத்தில் இருந்தால் தானே பகுத்தறிந்து சிந்தித்து தியானித்து சரியானபடி பதில் சொல்ல முடியும். இப்போ 5 வயசுக்காரன் ஒருத்தர் கேள்வி கேட்பான், 10 வயசுக்காரன் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்பான், 15 வயசுக்காரன் ஒருத்தர் கேள்வி கேட்பான், ஒரே கேள்வி தான், பதில் வந்து அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம சொல்லணும். இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து அன்னைக்கு மாயேன்னு ஒரு ஆள் கேள்வி கேட்டாங்க, மாயேன்னு எப்படி புரிய வைக்க முடியும், இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாயான்னு சொல்லி சொல்லிடலாம். மாயேன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் இருந்து இல்லாமல் போகிறது மாயை, அதான் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்போ மாயேன்னு சொன்னால் என்னென்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறத ஒரு 20 வயசுக்காரங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் சரியாக சிந்தித்து தியானித்தாதான் நம்ம பதில் சொல்ல முடியும். அப்போ இன்றைக்கு நாம் அநேக இடங்களிலே புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய கற்பனைகளுக்கு புறமுதுகு காட்டி ஓடுகிறோம். புறமுதுகு காட்டி ஓடும்போது என்னாகும், நம்மளும் இடறி விழுவோம், நம்ம பிள்ளைகளும் இடறி விழுவாங்க. அதனால் நம்ம பிள்ளைகளை வந்து இடறி விழுகிறாங்களா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடறி விழுகிறோமா, எங்கே பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோமா, நம்ம பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறோமா நம்ம சிந்திச்சுக்கணும். சிந்திச்சிட்டோம்னா நம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரும், பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்வார்கள். இல்லாட்டினா இன்றைக்கு ஏழியின் பிள்ளைகள் மாதிரி ஆகி ஆசீர்வாதம் என்னமாக இருக்குது, அந்த ஏழியின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்ன சாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா பலியினாலையும் காணிக்கினாலையும் இவங்களுடைய பாவ நிவர்த்தி ஆகாது. ஆமாம், அதனால் நம்ம பிள்ளைகளை ஓய்வு நாளில் நம்ம கூடையே இருக்கணும், அதுக்கும் ஓய்வு தான். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஓய்வு கொடுக்கும்போது கழுதிக்கும் ஓய்வு தான். ஒரு ஓய்வு நாளை கொண்டு வர்றதுக்குள்ளே ஒரு பிரதரை வந்து வருஷ கணக்காக போராடி அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் போராடினாங்க, நான் கொஞ்ச நாள் போராடினேன், போராடி இப்போ முழுவதும் வந்தாச்சு. ஆமாம், இன்னும் வேற ஒரு ஆளுக்கு வேண்டி போராடி இருக்கிறான், நான் இந்த பக்கம் வருவேனே நான் அந்த பக்கம் போவேனான்னு இன்னொரு ஆளை உட்காந்து போட்டி போட்டிருக்காரு. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓய்வு நாள் அனுசரிக்காதவங்க வீட்டுக்கு இனிமேல் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. குடும்பமாக சபைக்கு வரணும், அப்போ தான் அந்த சபைக்கு ஆமாம் குடும்பமாக சபைக்கு வந்தால் தான் அவங்க வீட்டை விசிட் பண்ணுறது. இல்லாட்டினா நம்ம ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது மனைவி வந்து சபைக்கு வராமல் இருந்தேன்னீங்களா, நம்ம போனால் மனைவி வந்து அப்புறம் நிறைய சர்க்கரை போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா சர்க்கரை நம்ம சாப்பிடாத ஆள், நான் எப்போ போடுற சர்க்கரை தான் அவங்க போட்டேன்பாங்க. ஆமாம், எப்படி என்ன பண்ண முடியும், சர்க்கரை போட்டுருவாங்க. அப்படி வந்து ஒருத்தருக்கு குடும்பத்தில் பிரியம் இல்லாமல் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை தெரியாமல் இருக்கும்போது நம்ம போனோன்னு வைங்களா, இவர் யாருன்னு கேட்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. ஆமாம், அப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு போனோன்னு வைங்களேன், நம்ம வந்து சபைக்கே வராதவங்க திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்தான்னு வைங்களேன், இவர் யார் புதுசாக யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு திடீர்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அப்படி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு சபைக்கு வர்றவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்து விசிட்டிங்கே போகணும். இப்போ யூதா பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும்போது நான் போய் நின்னுனா போதும் அப்படியே பார்ப்பான், ஆ ஐயா வந்துட்டார் அவன் சின்ன பையன், அவனை கொண்டு வர வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து கொண்டு வரலாம்னு சொல்லி நினச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், நான் போய் நின்னா யாருன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு பார்ப்பான். அப்போ அவன் வந்து அந்த சின்ன வயசில் அப்படி அழகாக பார்த்து சொல்லும்போது இன்னும் எனக்கு மறக்காமல் இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம தேவனுடைய காரியங்களை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கும் போது தான் அவங்க ஞானத்தில் வளருவாங்க. அப்போ நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அறிந்த பின்பு பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நம்ம புறம்போது காட்டி ஓடுறோமா அல்லது முன்னேறி போகிறோமா அப்படிங்கிறத நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து தியானித்து வேதத்தை படித்து நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதையாவது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்கள்.